வணக்கம் அன்புஜெயா அவர்களே.
வணக்கம் ரேசில் அவர்களே.
இந்த மருந்துகளை பற்றி நாம் விவாதிச்சுட்டு இருக்கிறோம், நல்ல விளக்கம் தொடரும். இப்போ மருந்துகளை பற்றி சொல்லும்போது நீங்கள் போன நிகழ்ச்சியில் குறிப்பிட்டீங்க லேபல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அந்த லேபலில் எனக்கு ஒரு கேள்வி எப்படி வருதுன்னா, இப்போ அந்த மருந்து லேபல்களில் இப்போ ஒரு பாட்டிலாக இருக்கட்டும் அல்லது வந்து என்ன டேப்லெட் இதாக இருக்கட்டும், வாங்கும்போது அந்த மருந்தில் வந்து ஆஸ்ட் ஆர் ஆஸ்ட் எல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு என்ன என்ன விளக்கம்?
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மருந்தை விற்பனை செய்யணும்னா டிஜிஏவிலேருந்து அனுமதி வாங்கணும். அந்த மருந்தை விற்கிறதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கும்போது அவங்க ஒரு பிரத்யேகமான நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் தான் இந்த ஆஸ்டார் இல்லை ஆஸ்திரேலியன்ற நம்பர். அதை அந்த ஆஸ்டார் ஆஸ்திரேலியன்றது லேபிளில் வந்து அதை தொடர்ந்து பக்கத்தில் நம்பருங்க இருக்கும், 5 நம்பரோ இல்லை 6 நம்பரோ, இப்போ எப்படி அவங்க எத்தனை மருந்துகள் அனுமதி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி அந்த நம்பர் இருக்கும். 2 மருந்துகள் இருக்குன்னு வச்சுங்களேன், இருமலுக்கு 2 மருந்து இருக்குது, 2 வித்தியாசமான மருந்துகள் இருக்குது, அந்த 2க்கும் வேறு வேறு நம்பர் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரே மருந்து 2 கம்பெனி 3 கம்பெனியில் பண்ணாக்கா அந்த 3 கம்பெனி பண்ணால் 3க்கும் வேறு வேறு நம்பர் இருக்கும். மருந்து ஒரே மருந்தாக இருக்கலாம், உள்ளார இருக்க அந்த மூல மருந்துன்னு சொல்லலாம் இல்லையா, ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், அது ஒரே மருந்தாக இருக்கலாம். ஆனால் அந்த கம்பெனி உற்பத்தி செய்கிற நிறுவனம் வந்து அந்த அவங்களுக்குன்னு கொடுக்குற நம்பர் தனியாக இருக்கும்.
இப்போ இன்னும் கேட்க போனால், இப்போ டிஜிஏ பொறுத்தளவில் அந்த மருந்துக்கு பேர் முக்கியம் இல்லை, அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருவான் இது யார் தயாரித்த மருந்து எதுக்காக தயாரி.
நிச்சயமாக அதுக்காக தான் அந்த நம்பரோட அந்த நம்பரோட இதுவே இப்போ வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மருந்து மருந்து பற்றி விசாரிக்கணுன்னாக்கா நீங்கள் அந்த நம்பரை சொன்னால் டிஜிஏவில் கரெக்டாக யார் மேனுஃபேக்சர் பண்ணது, யார் அதில் என்னென்ன இருக்குன்றது, சிலது அவங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்குது கண்டிஷனு, சிலது வந்து நீங்கள் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணால் கூட அந்த கம்பெனியில் இந்த நம்பரில் இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க.
சரி, இப்போ ஆஸ்ட் ஆர் ஆஸ்ட் எல் அப்படின்னு சொன்னீங்க, இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கா என்ன?
2க்கும் வித்தியாசம் இருக்குது. டிஜிஏ வந்து அனுமதி வழங்குறாங்கன்னு சொன்ன இல்லையா, அதில் வந்து 2 முக்கியமான மெத்தட் இருக்குது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல. ஒன்று வந்து ரெஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லிஸ்டிங் முறைன்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முறையில் பதிவு செய்கிற மருந்தெல்லாம் ஆஸ்டார் நம்பரோடு தொடங்கும், அதே மாதிரி லிஸ்டிங் முறையில் பண்ணுறது ஆஸ்டியல் இதில் ஆரம்பிக்கும். லிஸ்டிங் முறையில் வந்து இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் முறையில் நம்ம அந்த நிறுவனம் யார் எந்த நிறுவனம் அனுமதி கேட்குறாங்களோ அவங்க வந்து எல்லா விவரமும் அந்த மருந்தை பற்றி கொடுக்க வேண்டியிருக்கும். டிஜிஏ கொடுத்து அவங்க வந்து அதை ஆய்வு செய்து அப்புறம் தான் அனுமதி கொடுப்பாங்க. லிஸ்டிங் முறையில் வந்து அதுக்குன்னு ஒரு டிஜிஏவில் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க, எந்தெந்த மருந்தெல்லாம் எந்தெந்த இந்த மூல மருந்தெல்லாம் லிஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு. லிஸ்டிங் பண்ணுறதுன்னா கடந்த காலத்தில் இதை வச்சு சரித்திரத்தை வச்சு இந்த மருந்தெல்லாம் சேஃபான மருந்துகள், அதாவது பாதுகாப்பான மருந்துகள், அதனால் அதை பற்றி ரொம்ப ஆய்வு செய்ய மாட்டாங்க. என்னென்ன அந்த மருந்தில் என்னென்ன கலவை இருக்குது, மூல மருந்து மட்டும் இல்லை, அது மருந்து உண்டாக்குறதுக்கு இப்போ மாத்திரையை உண்டாக்குன்னா வெறும் மூல மருந்து மட்டும் இருக்காது, மற்ற ரசாயன பொருட்களும் அதில் சேர்ந்துருக்கும். இப்போ சில இதில் வந்து லாக்டோஸ் இருக்கும், சில இதில் வந்து ஸ்டார்ச் இருக்கும், சில இதில் இன்னும் பல பொருட்கள் இருக்கும், அதெல்லாம் கூட அந்த லிஸ்டிங்கில் இருந்தால் தான் அந்த அந்த மாதிரி ஹாஸ்டல் என்ற அந்த லிஸ்டிங் முறையில் ரிவ்யூ பண்ணுவாங்க.
இப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசனுக்கும் பொருந்துமா என்ன?
லிஸ்டிங் வந்து முக்கால்வாசி மேலே மருந்துகள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசனில் தான் வரும். காம்ப்ளிமெண்ட் மெடிசன் வந்து நம்ம அவங்க அனுமதி கொடுக்கும்போது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறதில்ல டிஜிஏன்னு சொன்னேன் நான். அந்த அதனால் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க, மருந்து வெளியில் விற்க வந்த பிறகு மார்க்கெட்லேருந்து எடுப்பாங்க, சாம்பிள் எடுப்பாங்க. இப்போ வந்து ஃபார்மசிலேருந்து எடுக்கலாம், இல்லை அந்த தொழிற்சாலையிலேருந்தே உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலையிலேருந்து எடுக்கலாம், இல்லை இப்போ வந்து ஒரு கன்சியூமருக்கு நம்ம இவங்களுக்கு வந்து நம்ம மக்களுக்கே பொதுமக்களுக்கே சந்தேகமாக இருந்ததுன்னா அப்போ கூட அவங்க கூட அந்த மருந்து அனுப்பலாம். அந்த மருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே டிஜிஐயில் பரிசோதனை சாலை தனியாக இருக்குது, அதுக்குன்னு கெமிக்கல் லெபார்ட்ரி அவங்க வச்சுருக்காங்க, அதில் வந்து ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைனாக்கா ஒன்றும் இல்லை, ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த மருந்தோட விற்பனைக்கு அனுமதியை நிறுத்துவாங்க. ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஏதாவது அதனுடைய பின்விளைவுகள், அப்போ வந்து சுத்தமாக இதுலேருந்து எல்லா மருத்துவ மாத்திரை வித்தை மாத்திரையெல்லாம் கூட திரும்ப இது பண்ணுறதுக்கு டிஜிஏவுக்கு சக்தி இருக்குது.
இப்போ நீங்கள் அந்த ரீகால்னு சொன்னீங்க இல்லையா, வேறு என்னென்ன காரணங்களுக்காக டிஜிஏ வந்து ஒரு மருந்தை வந்து ரீகால் பண்ண முடியும் அல்லது திரும்ப பெற முடியும், அந்த இந்த மருந்தை வந்து விற்பனை செய்யப்படக்கூடாது அப்படின்னு அறிவிக்க முடியும்?
பொதுவாக இங்கே விற்பனை செய்யறதுக்கு வந்த மருந்துகளை அதனுடைய தரம் குறைந்திருந்தாலோ இல்லை மருந்துகள் வேலை செய்யும் ஆற்றலில் குறைவு இருந்தாலோ அந்த மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு ஆபத்து நேரலாம் அப்படின்ற ஒரு உருவான சந்தேகம் இருந்தாலோ ரீகால் செய்யறதுக்கு செய்யலாம். பாதிக்கப்படுவது அந்த மருந்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கலாம், அந்த பகுதினாக்கா பேட்ச்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பேட்சாகவும் இருக்கலாம், இல்லை அந்த மருந்து சரக்கு முழுதும் கூட இருக்கலாம். உதாரணமாக மூல மருந்து இல்லைனா ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் சொல்கிறேன் இல்லையா, அதனுடைய அளவு கம்மியாகவோ அதிகமாகவோ ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப கம்மியாகவோ இருந்தாக்கா இது பண்ணுவாங்க. இப்போ வந்து உதாரணமாக 500 மில்லிகிராம் இருக்குன்னு வச்சுங்க, பேனடால் பெனடாலில் வந்து பேராசிட்டமால்ன்ற வந்து மூல மருந்து 500 மில்லிகிராம் இருக்குன்னு இருக்குது, அது 350 இல்லை 650 அந்த மாதிரி அதிகமாக இருந்தோ கம்மியாகவோ இருந்தாக்கா ரீகால் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்குது, இதுலேருந்து இவ்வளோ 500னாக்கா 450லேருந்து 550 இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது. அது ஒரு ஒரு மருந்துக்கு தகுந்த மாதிரி, அந்த மருந்தோட எடைக்கு தகுந்த மாதிரி, இப்போ 500னாக்கா அந்த ரேஞ்ச் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதே 5 மில்லிகிராம்னாக்கா ரொம்ப நேரோவாக இருக்கும், அதாவது ரொம்ப குறுகிய இதில் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அது பண்ணுவாங்க. அப்புறம் பரிசோதனை மூலம் லேபிளில் குறிப்பிட்ட தேதி இருக்குது பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவரை தாங்காது அந்த மருந்து அப்படின்ற மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சிருந்தாங்கனாக்கா அதை ரீகால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மருந்தில் வந்து சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படுதல், இப்போ வந்து மாத்திரை ஒன்று வாங்குறீங்க ஒரே கலராக இருக்குது ஆரம்பிக்கும் போது, வாங்க நீங்கள் முதல்ல வாங்கும்போது, அப்புறம் அது ஒரே இதில் ஒரே மாத்திரையில் பல கலராக ஆயிடுது, அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் நடந்திருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி டயத்தில் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பரிசோதனை செஞ்சு ரீகால் பண்ணுவாங்க. அப்புறம் தவறான லேபிள்கள் ஒட்டி இருக்கிறது, அது எப்படின்னா இப்போ வந்து ஒரு மருந்து வந்து 6 வயது குழந்தைக்கு கீழே கொடுக்கூடாதுன்ட்டு இருக்கும், ஆனால் இவங்க லேபிள் ஒட்டில் வந்து 2 வயது கீழே கொடுக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அந்த 3 வயசுலேருந்து 6 வயசு வரை இருக்க பிள்ளைங்களுக்கு ஆபத்து தானே அது, அந்த மாதிரி டயத்தில் ரீகால் பண்ணுவாங்க மருந்தை. அப்புறம் வந்து மருந்து உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையிலே தரக்கட்டுப்பாடு கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுன்னா அந்த தொழிற்சாலையில் பண்ணுற மருந்து எல்லாத்தையுமே நிறுத்திடுவாங்க, இல்லை ரீகால் பண்ண சொல்லுவாங்க. சில சமயம் சின்ன சின்ன தவறுகளை வந்து சரி செய்கிறதுக்காக தற்காலிகமாக ரீகால் செய்வாங்க, அது வந்து ரீகால் ஃபார் ப்ராடக்ட் கரெக்ஷன் சொல்லுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா லேபிளில் சில சின்ன பிழை இருக்கும், அதாவது சிலது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கும், இப்போ ஃபார்ன்றதுக்கு பதிலாக ஆன் ஏதாவது பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து இன்னமும் மக்களுக்கு வந்து புரியும், ஃபார் ஆஸ்மான்றதுக்கும் ஆன் ஆஸ்மான்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் கரெக்ஷன் திரும்ப எடுத்து பண்ணி அந்த லேபிள் வேறு லேபிள் ஒட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓவர் லேபிள் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஓவர் லேபிள்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவாங்க, அதிகமாக பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மருந்தோட சில மருந்தோட நமக்கு ஸ்பூன் அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்பூனு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது வாயில் உடையிற மாதிரி இருக்குது, நிறைய இது உடையுதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி இது அந்த மரு ஸ்பூன்லாம் திரும்ப வைக்கிறதுக்காக ரீகால் பண்ணுவாங்க, அது வந்து டெம்பரரி ரீகால்வாங்க. அப்புறம் பல குப்பிகளில் பெட்டிகளில் உள்ள மாத்திரைகள் எண்ணிக்கை குறையும், இப்போ 100 மாத்திரை இருக்குதுன்னு சொல்லி வச்சிங்களேன், நிறைய பாட்டிலில் 96, 96, 95 தான் இருக்குன்னாக்கா அந்த மாதிரி டயத்தில் ரீகால், ஏதோ 1-2 இருந்தாக்கா அது பண்ண மாட்டாங்க. ரெகுலராக நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது இது பண்ணிவிட்டு ரீகால் பண்ண டெம்பரரி ரீகால் பண்ணிட்டு திரும்ப அந்த இதை 100 மாத்திரை இருக்க மாதிரி பண்ண சொல்லி பண்ணுவாங்க, அதுக்கு வழி இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரீகாலில் அடங்கும்.
மிக்க நன்றி அன்புஜெய் அவர்களே, நல்ல விளக்கமான தேவையான தகவலை சொன்னீங்க, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம் சார்.
இந்நிகழ்ச்சியில் கூறப்படும் தகவல்கள் பொதுவான தகவல் மட்டுமே, அதிக தகவலுக்கும் குறிப்பிட்ட மருந்து பொருட்கள் பற்றிய தகவலுக்கும் நீங்கள் TGA தெரப்பியூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை தொடர்பு கொள்ளுங்கள். TGA இன் இணையதளம் www.tga.gov.au. TGA தகவல் அறியும் தொலைபேசி இலக்கம் 1800-002-6535 அல்லது 02-6232-8644. மின்னஞ்சல் முகவரி info@tga.gov.au.